சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 74 அத்தியாயம். தேவியின் அருள். அன்று அமாவாசை தினமாகையால் இங்கும் மையருள் சூழ்ந்து கிடந்தது அன்றி காண துறைமுக பாறைகள் மீது அலைகளும் பெரிதாக எழுந்து மோதிக்கொண்டிருந்தாலும், முதல் 2 நாட்களில் அமைதியாயிருந்த காற்று அந்த அமைதிக்கு ஈடுகட்டும் உத்தேசத்தோடு பலமாக சுழன்றடித்தது. பேரிரைச்சலை கிளப்பிக் கொண்டிருந்ததாலும் ஒவ்வொரு அமாவாசையும் வடக்கிலிருந்து பெருக்கெடுக்கும் கடல் நீரோட்டம் அதிவேகமாக தெற்கே பாய தொடங்கிவிட்டதன் விளைவாக தூரத்தை பிசாசு போல ஆடிக்கொண்டிருந்த கொள்ளையர் கப்பலும் தெற்கு பக்கமாக இழுக்கப்பட்டு தத்தளித்துக் கொண்டிருந்ததாலும் ஏற்பட்ட பயங்கர சூழ்நிலை கொலை நடுக்கம் எடுக்கக்கூடியதாக விளங்கினாலும், அதை சற்றும் கவனியாமல் அலட்சியமாக பாறைகளில் நடந்து தனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த மதுகுருவை நோக்கி பெரிதும் ஆச்சரியப்பட்டதல்லாமல் அவரை இணையற்ற துணிவை குறித்து உள்ளுக்குள்ளேயே அவரை பாராட்டவும் செய்தான். மக்களின் தொலை தெய்வமான ஐசிசிடம் அவருக்கு இருந்த நம்பிக்கையும், மற்ற மதஸ்தர்களை தனது மதத்திற்கு மாற்றிக்கொள்வதில் அவருக்கு இருந்த ஊக்கமும் பெரும் வியப்பை தந்தன படைத்தலைவனுக்கு. அந்த நம்பிக்கையும் ஊக்கமும் மட்டும் இல்லாவிட்டால் மதகுரு இப்படி காவல் இல்லாமல் முரசு இல்லாமல் தன்னோடு தன்னம் தனியாக மரக்களத்துக்கு வர ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார் என்பதையும், அப்படி அவர் வர இசையாத பட்சத்தில் தன் கதி அதோ கதியாகிவிட்டிருக்கும் என்பதையும் எண்ணி பார்த்த இளம் செழியன் அத்தனை மத நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் மதகுருவுக்கு ஊட்டியதை பற்றி ஐசிஸ் தேவியையும் மனத்தால் வணங்கினார். இப்படி யோசனைகளை எங்கெங்கோ அலைய விட்டுக் கொண்டிருந்த போதிலும், எதிரே கடலில் ஆடி நின்ற மரக்களத்தை மட்டும் கூர்ந்து கவனித்துக் கொண்டே தமக்கு பின்னால் நடந்து வந்த இளம் சழியனை பற்றி எந்தவித சிந்தனையும் இல்லாமல் கடற்கரையின் பிரதான பாதையை அடைந்த மதகுரு சற்று நடையில் வேகத்தை காட்டினார். தன்னை மதமாற்றுவதில் இருக்கும் அக்கறையினாலேயே மதகுரு அத்தனை தூரிதப்படுத்துகின்றான் என்று நினைத்த இளம் சழியன் குருவை நோக்கி, சற்று நிதானியுங்கள், மரக்கலத்தில் கொடியேறட்டும் என்று இறைந்து கூறியதன்றி அவருக்கு முன்னால் ஓடி நின்று வழியையும் சற்று தடை செய்தான். அவன் சொல்வது என்னவென்று புரியாததால் சில வினாடிகள் விழித்த மதுகுரு ஆகாயத்தை தன் கைகளால் காட்டி ஒரு உள்ளங்கையை இன்னொரு கையால் பாதியாக காட்டி நடுநிசி தாண்டி கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தினார். 3 ஜாம முடிவதற்குள் தனக்கு முடி வாங்குதல் முதலிய சிச்சைகள் நடக்க வேண்டுமாதலால் மதுகுரு அவசரப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொண்ட இளம்சழியனும் தூரத்தில் இருந்த மரக்கலத்தை சுட்டிக்காட்டி தனது கையை முழங்கை வரையில் எழுப்பி காட்டியும் அதை கொடி போல அசைத்தும் ஓரிரு அரேபிய சொற்களை அரைகுறையாக பேசியும் மரக்கலத்தில் கொடியேறிய பின்பு அங்கு செல்ல வேண்டும் என்பதை உணர்த்து இல்லாத நாடகமெல்லாம் ஆடினான். அவன் சொல்வதை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையசைத்து வினாடி கூட தாமதிக்க இஷ்டப்படாத மதுகுரு வெகு வேகமாக நீர்க்கரையை அடைந்தார். நீர்க்கரையில் பெரிய அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது படைத்தலைவனுக்கு. நீர்க்கரை தலையிலிருந்த தனது படகு அவிழ்க்கப்பட்டு மரக்கலத்துக்கு செல்ல தயாராக வைக்கப்பட்டிருந்ததன்றி உருவிய வாட்களோடு 4 வீரர்கள் மதுகுருவை காவல் புரிய தயாராக நின்று கொண்டிருந்ததையும், அந்த வீரர்களுக்கு நடுவில் அலீமா கைகள் இரண்டும் பிணைக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்ததையும் கண்ட இளம் சழியன் பெரும் திகிலுக்கு இலக்காகி,
அலீமா என்ன இது என்று கூவியதன்றி, விடுங்கள், அவளை கை கட்டுக்களை நீக்குங்கள் என்று சொல்லிக் கொண்டு அங்கிருந்த வீரர்கள் மீது பாய்ந்தான். அடுத்த வினாடி இளம் செழியன் வாள் அவன் கரத்திலிருந்து பலமாக பறிக்கப்பட்டது. அந்த வாள் பறிக்கப்பட்ட வினாடியில் இலியாசுவின் மதக்குரு உதிர்த்த பெரும் சிரிப்பு இடிகள் ஒன்றன் பின் ஒன்றாக விழுவது போல் கிளம்பி அந்த மலை பிரதேசத்தில் திரும்ப திரும்ப எதிரொலி செய்ததால் கானாவின் மலைகள் கூட தன்னை பார்த்து நகைப்பது போல் தோன்றியது படைத்தலைவனுக்கு.
இதற்கு என்ன அர்த்தம்? மன்னன் வளர்ப்பு மகளை சிறை செய்ய யார் அனுமதி கொடுத்தது உங்களுக்கு
என்று சீறினான் படைத்தலைவன்.
அடமுட்டால், உன்னை ஒரு வினாடி கூட நான் நம்பவில்லை. முதல் நாள் உன்னை பார்த்தபோதே நீ பெரிய அயோக்கியன் என்று தீர்மானித்தேன். 2 நாள் அன்று நீ கப்பல் ஓட்டு மரபை சேர்ந்தவன் என்றும், எந்த தீட்சியும் கப்பலில் தான் உனக்கு நடக்க வேண்டும் என்றும் நீ கேட்டுக்கொண்ட போது அந்த தீர்மானம் உறுதியாயிற்று எனக்கு. அத்துடன்
என்று ஏதோ சொல்ல முயன்று வாசகத்தை முடிக்காத மதகுரு அலிமாவை நோக்கி என்று உருமி தான் சொன்னதை மொழி பெயர்க்கும்படி சைகை செய்தார். அலிமா மொழி பெயர்த்ததால் உண்மையை உணர்ந்த படைத்தலைவன் மதகுரு எத்தனை தூரம் தன்னை புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிய முயன்று,
அத்தோடு என்று விட்டுவிட்டீர்களே, முழுவதையும் சொல்லிவிடுங்கள் என்று கேட்டார்.
இதை கேட்ட படைத்தலைவன் முகத்தில் ஏற்பட்ட கிளியை கண்டு நகைத்த மதகுரு,
நீ இத்தனை அல்பமான மனிதனா? உன்னை பெரும் தைரியசாலி என்றல்லவா நினைத்தேன். நடுக்கத்தை பார்க்கையில் உனக்கு இந்த பெண்ணை கொடுப்பது தவறு என்று தோன்றுகிறது. உன்னை மதம் மாற்றுவதாலும் கானாவுக்கு பயன் இல்லை. கானாவுக்கு தேவை துண்ணிக்கிற வீரர்கள், கோழைகள் அல்ல
என்று மதகுரு நகைப்பில் வெறுப்பை காட்டினார்.
நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை தாங்கள் என்றான் இளம் சழியன் சற்று பணிவை காட்டி.
யாருக்கும் மதகுரு பதில் சொல்ல வேண்டியதில்லை, மதகுருவுக்குத்தான் எல்லோரும் பதில் சொல்ல வேண்டும். இருப்பினும் சொல்கிறேன் கேள், உன்னை கண்ட கணத்திலேயே நீ நம்பத்தகாதவன் என்பதை உணர்ந்து கொண்டேன். கொள்ளையர் பக்கத்தில் இருப்பது போல் நடித்து அவர்களை மோசம் செய்தவன், மற்றவர்களையும் மோசம் செய்யலாம் என்று தீர்மானித்தேன். ஆகவே என் ஆட்களை விட்டு உன் நடவடிக்கைகளையும் இவள் நடவடிக்கைகளையும் கவனிக்க செய்தேன். இலியாசுவின் வளர்ப்பு பெண் உன்னோடு சதா பழகுவதையும் அடிக்கடி உனக்கு பணிவிடை செய்வதையும் நீங்கள் நாழி கணக்கில் தனித்து பேசுவதையும் அறிந்தேன். ஆகவே முடிவு செய்தேன் உன்னை எதற்கும் நம்ப கூடாது என்று. இன்றிரவு நீ என்னை மரக்களத்துக்கு வரும்படி அழைத்த போது தனியாகவே போகலாம் என்றும் முரசு தேவையில்லை என்றும் நான் சொன்னதற்கு காரணம் தெரியுமா?
என்ன?
உன்னை சோதித்து பார்க்கத்தான். நீ உடனே சரி என்று ஒப்புக்கொள்கிறாயா, அல்லது முரசில்லாமல் காவல் இல்லாமல் மதகுரு கிளம்ப கூடாது என்று கூறுகிறாயா என்று பார்த்தேன்.
இன்று மதகுரு வாசகத்தை முடிக்காமல் விட்டார். மதகுரு தன்னை அலசி பார்த்து விட்டதை உணர்ந்த இளம் சழியன் மண்டியிட்டு அவரை வணங்கி,
மதகுரு மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடினார்.
மதகுருவுக்கும் படைத்தலைவனுக்கும் ஏற்பட்ட சம்பாஷணையை அதுவரை மொழிபெயர்த்துக் கொண்டிருந்த அலிமாவுக்கு கூட இளம் சழியன் மதகுருவிடம் மண்டியிட்டதை கண்டதும் மிதமின்றிய வெறுப்பு ஏற்பட்டதால், தமிழகத்தின் வீரம் இவ்வளவுதானா? இந்த வீரத்தை வைத்துக் கொண்டா கானாவின் மதகுருவை ஏமாற்றி கப்பலுக்கு கொண்டு போய் அவர் உயிரை பணயமாக காட்டி தப்பு பார்த்தீர்கள் என்று கூறினாள். அவள் முகத்தில் துளிர்த்த வெறுப்பு குரலிலும் பூரணமாக மண்டி கிடந்தது. அதற்கு மேல் பேச்சை வளர்க்க இஷ்டப்படாத மதகுரு இளம் சுழியனையும் அலிமாமையும் காவலரையும் படகில் ஏற சொல்லி தூரத்தை நின்ற மரக்களத்துக்கு படகை கொண்டு போகும்படி உத்தரவிட்டார். தெற்கு நோக்கி நீரோட்டம் பலமாக பாய்ந்து கொண்டிருந்ததால் படகு வெகு வேகமாக மரக்களத்தை அடைந்தது. படகின் வேகத்தை விட அதிக வேகமாக எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருந்த உணர்ச்சிகளோடு படகில் உட்கார்ந்து கொண்டிருந்த அலிமாவை இரண்டு மூன்று முறை இளம் சழியன் நோக்கியும் அவனை பார்க்க இஷ்டப்படாத அலிமா கண்களை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். இளம் சழியன் வெகு தூரிதமாக சபித்துக் கொண்டிருந்த மரக்கலத்தை பார்த்துக் கொண்டிருந்ததை கவனித்த மதகுரு,
தமிழா, மரக்கலத்தில் கொடி உயராது, உன் நண்பர்கள் அங்கில்லை, என் வீரர்கள் தான் அங்கிருக்கிறார்கள்
என்று கூறி பேய் சிரிப்பு சிரித்து,
மொழி பெயர்த்து உன் மணாளனுக்கு சொல், இந்த தமிழனோடு சதி செய்ததற்காக அவனை மதம் மாற்றுவதல்லாமல் அவன் கையையும் துண்டித்து உனக்கு திருமண பரிசாக திருமண தினத்தன்று தருகிறேன்
என்று அலிமாவை நோக்கி சொன்னார். அலிமாவின் உள்ளத்தில் வேதனை அலைகள் பெரிதாக எழுந்து மோதிக்கொண்டிருந்ததாலும் அந்த அமாவாசை இரவின் இருளை விட பெரும் இருள் அவள் இதயத்தை சூழ்ந்து கொண்டிருந்ததாலும் வெறுப்பும் இகழ்ச்சியும் ததும்பிய குரலில் அவள் குருவின் வாக்கியங்களை மொழிபெயர்த்து கூறிவிட்டு மரக்களத்தை ஏறிட்டு நோக்கினாள். நிசப்தமாக இருந்த மரக்களத்தின் தளத்தில் திடீர் என்று வீரர்கள் நடமாடும் அரவம் ஏற்படுவதற்கும் பந்தங்கள் எறிவதற்கும் படகு மரக்களத்தை அடைவதற்கும் சமயம் சரியாக இருந்தது. ஆயுதம் தாங்கிய 10 வீரர்கள் மத சின்னங்களை அணிந்தும் வாட்களை உருவிய வண்ணமும் மரக்களத்தின் தளத்தில் காட்சியளித்தார்கள். மதகுருவின் சைகைப்படி காவலரிடையே நூல் எணியில் ஏறி மரக்களத்தின் தளத்தை அடைந்த இளம் சழியன் தன்னை மதம் மாற்றுவதற்கான சகல ஏற்பாடுகளும் அங்கு தயாராக இருப்பதை கவனித்ததும் சற்று பிரமித்தான். அவன் பிரமிப்பை கண்டதால் திருப்தி அடைந்த மதகுரு,
தமிழா, சாம்பிராணி நாட்டார் யாரை மதம் மாற்றுவதானாலும் அவர்கள் திருப்தியையும் கவனிப்பது சம்பிரதாயம். இந்த தளத்தில் மத சிற்சைகள் நடக்க வேண்டும் என்று விரும்பினாய், அப்படியே நடக்கப் போகிறது. ஆனால் என்னை கைப்பற்றி மன்னனை மிரட்டி கப்பலுக்கு ஆட்களை பெற்று நீ தாப்பி விடலாம் என்று நினைத்தது மட்டும் நடவாது
என்று கூறிய மதகுரு இரண்டு வீரர்களை பந்தங்களை பிடிக்க சொல்லி அந்த இரண்டு பந்தங்களுக்கு நடுவில் இளம் சழியனை மண்டியிட்டு உட்கார சொன்னார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.